தென்றல் செப்டம்பர் 2013 இதழில் கீதா பென்னட் அவர்களின் அம்மா என்றால் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அம்மா மே மாதத்தில் மதர்ஸ் டே அம்மாக்கள் தினம் என்று அமெரிக்காவில் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். சென்னையில் இருக்கும் உனக்கு நான் கடிதம் எழுதுகிறேன், ஆனால் தபாலில் அனுப்ப மாட்டேன். இந்த கடிதம் நானாக எழுதவில்லை, டாக்டர் லலிதா கிருஷ்ணமூர்த்தி சொல்லிதான் ஆரம்பிக்கிறேன். போன மாதம் அரிசோனாவிலிருந்து வந்து சென்னையில் நம் வீட்டில் உன்னுடன் ஒரு மாதம் தங்கினேன். திரும்பி வந்ததிலிருந்து மனசு கல்லாக கனக்கிறது. இந்நிலையைக் கண்டு 2 வாரங்களுக்கு முன் திடீரென்று உன் மாப்பிள்ளை சீனுதான் லோலிடான்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பத்தி ராஜா சொன்னான். புதுசா வந்திருக்காளாம், அனுபவம் மிகுந்தவள், உன் வைஃபை அனுப்புன்னு சொன்னான் என்று அனுப்பினார். அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்திக் கொண்டு லோலிடாவை பார்க்க சென்றேன். அவளுக்கு வயது 50க்கு மேல் இருக்கும், பக்கா தமிழச்சிதான். என் பெயர் லலிதா, அது அமெரிக்கன்ஸ் வாயிலே நுழையாததால் லோலிடான்னு மாத்திக்கிட்டேன் என்றவள் என்னிடம் நிறைய கேள்விகள் கேட்டாள். உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் நீ சொல்ல போவது எதுவும் போகாது, அதனால் மனம் விட்டு பேசு என்று அவள் கொடுத்த தைரியத்தில் தான் பேசினேன். அழுதேன். அவள் சொன்னபடியே உனக்கு கடிதம் எழுத உட்கார்ந்திருக்கிறேன். அம்மா, எனக்கு தெரிந்த மட்டிலும் அன்று இன்று என்று எழுத போகிறேன். எனக்கு அப்போது வயது 5, உனக்கு 40. இன்று எனக்கு 40. அன்று நீ மீனா குட்டி சீக்கிரம் வாடா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, குளிப்பாட்டி விடுறேன் என்று என்னை அழைப்பாய். என் உடைகளை கழட்டுவாய், வெந்நீரை சரியான சூட்டில் விழாவி வாசனை சோப் தடவி குளிப்பாட்டி விடுவாய். வாரம் 2 நாட்கள் நல்லெண்ணெயில் மருதாணி, சிவப்பு செம்பருத்தி என்று சேர்த்து காய்ச்சி பர பரவென்று தலையில் தேய்த்துவிட்டு சீயக்காய்த்தூள் உபயோகிப்பாய். கண்ணில் பொடி விழுந்து விட்டது என்று நான் படுத்துவேன். குளித்து வந்தவுடன் சட்டென்று டர்கிஷ் டவலை சுற்றி விடுவாய். உடம்பு நிறைய டால்கம் பவுடரை தெளித்துவிட்டு ஏற்கனவே அயன் பண்ணி வைத்திருக்கும் உடைகளை மாட்டி விடுவாய். முகத்திற்கு பவுடர் போட்டு கண்ணிற்கு மையிட்டு அருமையாக என் மீனா குட்டிக்கே திருஷ்டி படக்கூடாது என்று கன்னத்தில் ஒரு பொட்டு வைப்பாய். இன்று நான் எலும்புக்கூடாக இருக்கும் உன்னை எழுப்பி உட்கார வைக்கிறேன். துளி நல்லெண்ணியை உன் வெளுத்த முடியை தடவிவிட்டு பின் உன் கைப்பிடித்து பாத்ரூம் அழைத்து போவதற்குள் என்ன பாடுபடுத்துகிறாய்? உன் புடவையை கழட்ட விடுகிறாயா? உன்னை குளிப்பாட்டுவதற்குள் எனக்கு வேர்த்து வியர்த்து விடுகிறது. அதற்கு மேல் உன் உடம்பை துடைத்து பேபி பவுடரை தெளித்து விட்டு நைகவுனை மாற்றி விடுவதற்குள் நீ அங்கிருந்து அப்படியே ஈரத்துடன் ஓடி விடுகிறாய். கால் வழிக்கு விழுந்து விடுவாயோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அன்று என்னை முன்னால் உட்கார்த்தி வைத்து என் நீள முடியை பிரித்து சிக்கு இல்லாமல் வெகுநேரம் வாரிவிட்டு 2 பின்னல்கள் போட்டு விடுவாய், நினைவு இருக்கிறதா? நானோ போரும்மா, என்னை விடு என்று கெஞ்சுவேன். அதற்கு பதிலாக செல்லமாக என் லேசாக தலையில் குட்டி, ஏய் அசக்காதேடி, இன்னும் கொஞ்ச நேரம் தான், பொறுமையாயிரேன் என்று அடிக்கடி சொல்லுவாய். இன்று உன் தலையில் இருக்கிற கொஞ்ச முடியை வாருவதற்குள் எவ்வளவு படுத்தி எழுக்கிறாய்! வெள்ளை முடியை உச்சந்தலையில் சின்ன முடிச்சாக போட்டு விடுகிறேன். அசக்காமல் காட்டு என்று உன்னை நான் தலையில் குட்டாமல் கோபப்படாமல் சொல்கிறேன். அன்று ஏண்டா சாப்பிட இப்படி படுத்துறேன், இந்த கீரையை மட்டும் கொஞ்சமாக சாப்பிடு. இதோ ஏரோப்ளேன் வருது பார். என்னை படுத்தி எடுத்து தட்டில் இருக்கிற பருப்பு சாதம், கீரை, பச்சை காய்கறிகள் என்று ஊட்டி விடுவாய். எத்தனை நாட்கள் ராத்திரி வாசலில் நின்று கொண்டு என்னை உன் இடுப்பில் வைத்துக் கொண்டு, இதோ ஆச்சுன்னு சாப்பிடணும், இல்லட்டா ரெட்ட கண்ணன் வந்து உன்னை பிடிச்சுப்பான் என்று மிரட்டுவாள். சில சமயங்களில் இதோ நிலா பாரு கண்ணோல்யோ ஆக்காட்டு என்று தாஜா பண்ணுவாய். இன்று நான் உனக்கு பிடிக்குமே என்று பாகற்காய் பிட்டையை என் கையாலேயே பண்ணினேன். சேப்பங்கிழங்கு பொரியல் வறுத்தேன், ஆனால் எவ்வளவு கெஞ்சியும் நீ வாயை திறக்கவே இல்லை. எப்படியோ உன் வாயில் கொஞ்சம் ஊட்டினேன், நீயோ சே என்ன கசப்பு என்று அதை அப்படியே என்மேலே துப்பினாய். உன் கையை பிடித்துக் கொண்டு நான் வெகுநேரம் கண்ணீர் விட்டது உனக்கு தெரியுமா? அன்று என்னை கைப்பிடித்து வெளியே கூட்டி போவாய். கடைக்கு போனாலும் ஏன் வாசலுக்கு போனால் கூட உன் விரல்கள் என் குஞ்சு விரல்களை எப்போதும் பற்றியிருக்கும். அதே மாதிரிதான் இன்று உன்னை கைப்பிடித்து டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போய் வந்தேன். அன்று எனக்கு எப்படியெல்லாம் புதுது புதிதாக உடுத்தி அழகு பார்ப்பாய். நீ எனக்கு ஒரு புது கவுன் மாட்டின உடனே நான் அதை கழற்றி எறிந்து விடுவேனாம். ஏண்டி இப்படி படுத்துற, இந்த பூ போட்ட கவுன் உனக்காக விட்டல் ராவ் கிட்டே சொல்லி தச்சது வாடி ராஜாத்தி இதை போட்டுக்கோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று எனக்கு திருஷ்டி கழித்துக் கொட்டுவாள். இன்று உன் உடல் வற்றி வெறும் எலும்பு கூடுதான் இருக்கிறது. வெளியே போக வேண்டுமென்றால் மட்டுமே உனக்கு புடவை கட்டி விடுவேன். ஆனால் நீ அதையும் அப்படியே அவிழ்த்து போட்டு விடுகிறாய். நான் மறுபடி கட்டுகிறேன். அம்மா, அப்பா நம் இருவரையும் தவிக்க விட்டு இறந்த பின்னும் என்னை எப்படியெல்லாம் ஆசையாசையாய் வளர்த்தாய். என் ராஜாத்தியை கொச்சிண்டு போறதுக்கு ஒரு ராஜகுமாரன் அமெரிக்காவிலிருந்து வரத்தான் போறானாக்கும் என்று ஏகத்துக்கும் பெருமையாக அரட்டுவாய். அதே மாதிரி சீனிவாஸ் என்னை ஒரு கல்யாணத்தில் பார்த்தான். அமெரிக்கா திரும்பி போவதற்குள் இவளை என் மனைவியாக்கி கொண்டுதான் திரும்புவேன் என்று ஒற்றை காலில் நின்றான். நீயோ மிக பெருமையாக, எப்படி, நான் சொன்னதுதானே நடந்தது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டாய். அமெரிக்காவில் கணவன், இரண்டு குழந்தைகள் என்று குடித்தனம் செய்யும் எனக்கு உன்னோடு வருஷத்துக்கு ஓரிரு வாரங்களே இருக்க முடிந்தது என்றாலும் அதையும் நீ ஏற்றுக்கொண்டாய். இரண்டு மாதங்களுக்கு முன் டாக்டர் இந்திரஜித் என்னை நேரடியாக போனில் கூப்பிட்டு, உன் அம்மாவுக்கு அல்சைமர் என்ற வியாதி முற்றிவிட்டது, அவளுக்கு எதுவும் யாரையும் நினைவில் இல்லை, இனி அவளை நர்சிங் ஹோமில் சேர்ப்பது தவிர வேறென்றும் செய்ய முடியாது, நீ உடனே புறப்பட்டு வா என்று சொல்லிவிட்டார். நானும் அடுத்த விமானத்தில் வந்தேன். என் அம்மா, கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என்னையே உனக்கு அடையாளம் தெரியவில்லை. யாரையோ மூன்றாம் மனுஷியை பார்ப்பது போல்தான் பார்த்தாய். ஆனால் அன்று குழந்தையாக இருந்த எனக்கு நீ செய்த அத்தனையையும் உனக்கு நான் திரும்பி செய்தேன். என்னுடைய மன திருப்திக்காக மட்டுமே உன்னை என் குழந்தையாகவே எண்ணி சீராட்டினேன், தாளாட்டினேன். அதற்காவது எனக்கு கொடுப்பினை இருந்ததே, அதற்கு இந்த கடவுளுக்கு நன்றி. அம்மா, எந்த ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் உண்டு. ஏனம்மா எனக்கு அமெரிக்க மாப்பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உன் கனவு நிறைவேறியது. ஆனால் நான் உன் உயிர் போகும் வரை உன் கூடவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என் கணவன் குழந்தைகளை விட்டுவிட்டு நான் வர முடியுமா? அதனால் தான் தினமும் உனக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். ஆனால் போர்ட் செய்ய வேண்டியதில்லை. இதுதான் எனக்கு தெரப்பியாம். பெற்ற பிள்ளையை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டு தனியாக வாழும் பெற்றோரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் பெற்றவரை தனியாக விட்டுவிட்டு வந்து வெளிநாட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் என்னை போன்றவர்களின் கண்ணீர் யாருக்கு அம்மா புரியும்? ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.